ప్రహ్లాదతార్క్ష్య బలిశుక్ర నముచ్యనంత లక్ష్మీమృకండు ముని వాసుకి సేవ్యమానం కాసారభూత మహదాహ్వయ దివ్యసూరి సమ్మర్ధనోత్సుకమహం శరణం ప్రపద్యే. கைதைசேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூத்தந்தாதி படிவளங்கச் செய்தான் பரிந்து அபகதமதமான இரந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைரர்த்த காமானபேட்சைஹி நிகில ஜனசுஹிர் நிர்ஜித குரோதலோபைஹி வரவரமுனிபிருத்தியைரஸ்து மே நித்தியயோகா நிரவதி நிகமாந்த வித்யானிஷத்யானவத்யாசயான் யதிபதி பதபத்மபந்தானுபந்தானுசந்தாயினஹ வரவர முனிவர்ய சம்பந்த சம்பந்த சம்பந்தினஹ ப்ரதிதினமனுபூய பூயோன பூயாச மாயாச பூஹு ஸ்ரீமத் கௌசிக வார்தீந்தும் சீலாதி குணசாகரம் ஸ்ரீமத் கணார்ய சத்புத்திரம் வரதார்யமஹம் பஜே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பாலதன்வி குருவே நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. அடியார்கள் அனைவருடைய திருவிழ்த்தாமர்களிலேயும் அடியேனுடைய பிரணாமங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆரணக்கரின் பாதமே சரண் என்கிற இந்த குழுவின் வாயிலாக தினந்தோறும் பல பல அர்த்த விசேஷங்களை நாம் நன்னாக அறிந்து அனுபவிப்பதற்கு ஹேதுவாக அமைந்திருக்கிறது. அதிலே ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவமாக முதல் திருவந்தாதியை அனுபவித்துக் கொண்டு வருகிற இந்த வேளையிலே இவ்வடியவனுடைய விண்ணப்பத்துக்கு விஷயமாக அந்த பிரபந்தத்தினுடைய 6வது பாசுரம் தொடங்கி 8வது பாசுரம் வரைக்குமாக இருக்கக்கூடிய பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை அனுபவித்தும் அனுபவிப்பித்தும் விண்ணப்பம் செய்ய வேணும் என்பது அடியேனுக்கிடப்பட்டிருக்கிற நியமனம். அந்த நியமனானுகுணமாக வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை இப்பாசுரங்களுக்கு அருளியிருக்கக்கூடிய வியாக்கியானங்களின் துணை கொண்டு யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் இவ்வடியவன் விண்ணப்பம் செய்ய முயல்கிறேன். 6வது பாசுரத்திலே பொய்கை ஆழ்வார் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். இந்த முதல் திருவந்தாதி தொடங்கினதிலிருந்தே எம்பெருமானுடைய பரத்வத்தை அருளி செய்வதிலேயே ஆழ்வாருக்கு நோக்காக இருக்கிறது. முதலாழ்வார்கள் பரத்வத்திலே ஊன்னியிருப்பார்கள் என்ன பெரியவாச்சான் பிள்ளை தாமே திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தின் அவதாரிகையிலே எடுத்துரைக்கிறார். அவ்விடத்திலே எல்லா ஆழ்வார்களும் எதெதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிறத காட்டுறபோது முதல்ல முதலாழ்வார்கள் எதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதனை சொல்லணும் இல்லையா? அவர்கள் பரத்வத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், எம்பெருமானே பரமாத்மான்னு எடுத்து சொல்லுவதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காட்டினார். அதற்குச் சேர பொய்கையாழ்வாருடைய பாசுரங்களை நாம் பார்க்கிறபோது தொடங்கினதிலிருந்தே பரத்வமே தான் பேசப்பட்டிருக்கு. அப்படி பரத்வத்தையே சொல்லிக்கொண்டு வரக்கூடியவர் எம்பெருமான் பரமாத்மான்னு சொல்ல வேண்டியது, அதே சமயம் மற்றையோர் பரமாத்மா இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? அதனாலே பிரம்மா பரமாத்மா இல்லை, ருத்ரன் பரமாத்மா இல்லை என் இவ்வாறெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டிய சமயத்திலே ருத்ரன் ஏன் பரமாத்மா கிடையாது அப்படின்னு எடுத்துரைக்கிறதுக்கு சில விருத்தாந்தங்களை எல்லாம் எடுத்துரைத்தார். அதில் 4வது பாசுரத்திலே அவர் எப்படி அந்த ருத்ரன் எம்பெருமானை அறிந்து கொண்டவராக இருக்க முடியும், அரண் அறிவானாம் அப்படின்னு கொஞ்சம் பரிகசித்தே ஒரு வார்த்தை அருள் செய்தார் பொய்கையாழ்வார். எப்படி அரண் அறிவான் அப்படின்னா, எம்பெருமான் காட்ட அவனை நாம் அறிந்து கொள்ள வேணுமே தவிர ஏதோ தனக்கு ஒரு சத்வகுணம் தலையெடுத்திருக்கிற அந்த ஒரு சமயத்தில் எம்பெருமானை அறிந்து கொண்டும் மற்ற ரஜஸ்தமோ குணங்கள்லாம் தலையெடுத்து கொண்டிருக்கிற போது நானே ஈஸ்வரன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி எம்பெருமானை அறிந்தவனாக ஆவான் அப்படின்னு 4வது பாசுரம் நெறிவாசல் தானேயாய் நான் என்கிற பாசுரத்தில் கேட்டார். அடுத்த 5வது பாசுரத்திலே எதனாலே ருத்ரன் பரமாத்மா கிடையாது, எதனால நாராயணன் பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையெல்லாம் அருளி செய்து இதனாலே நாராயணனைத்தான் நாம் பற்ற வேணும் என்று எடுத்துரைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சம்சாரிகள் எம்போல்வாரான சம்சாரிகள் ஆழ்வாரிடத்தில் போய் கேட்கிறார்கள், அரண் அறிவானாம் அப்படின்னு ருத்ரனை தாழ்த்தி பேசுகிறீரே, அவன் ஏதோ ஒரு சமயத்தில் சத்துவகுணம் தலையெடுத்து நாராயணன் தான் பரமாத்மான்னு எல்லாருக்கும் உபதேசத்தை பண்ணினான், இப்போ நீர் கொடுத்தா அதே உபதேசம் பண்ணுறீர், நாராயணன் தான் சர்வேஸ்வரன் பரமாத்மான்னு சொல்கிறீர், அவன் உபதேசம் பண்ணால் பரிஹசிக்கிறீரே, நீர் மாத்திரம் என்னமா உபதேசிக்கிறீர் அப்படின்னு கேட்க ஆழ்வாரதுக்கு 6வது பாசுரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். சத்வகுணம் அதிகமாகும் போது இவனே சர்வேஸ்வரன்னு தெரிந்து கொண்டும் ரஜஸ்தமோ குணங்கள் அதிகமாகும் போது நானே ஈஸ்வரன் நினைத்து கொண்டும் இருக்கக்கூடிய ருத்ரனோட போயா என்ன ஒப்பிட்டு பேசுவீங்கோ? வேறு யாரோட பேசணும்? யாரோடையும் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால், எம்பெருமான் தானே தன்னை காட்ட அவனுடைய நிர்ஹேதுக கிருப்பையாலே அவ்வெம்பெருமானை கண்டு கொண்டவன் நான். அதனால் எனக்கு ஒருபோதும் எம்பெருமானை மறப்பதற்கு இடமே கிடையாது. அதனால் நான் உபதேசம் பண்ணுறது தப்பில்லை அப்படின்னு காண்பிக்கிறார் ஆழ்வார். ஒன்று மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான், இன்னு மறப்பனோ ஏழைகாள். அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. முதல் ஆழ்வார் அவருடைய வாயிலாக முதல் திவ்வதேசத்தினுடைய திருநாமம் ஏற்பட்டது. திருவந்தாதிகள் ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் மூணு பேரும் அருள் செய்தது திருக்கோவலூரில் தான். திருக்கோவலூருக்கு அருளிச்செயலுடைய அவதார ஸ்தலம்னே பெருமை. ஆனால் என்னதான் திருக்கோவலூரிலிருந்து பாடினாலும் முதன் முதலிலே ஆழ்வார் வாயிலாக வந்த திவ்வதேச திருநாமம் திருவரங்கம்தான். அந்த திருவரங்கத்தெம்பெருமானையே பரமாத்மாவாக கண்டு கொண்டேன் இப்பாசுரத்தில் அருள் செய்கிறார். அன்று கருவரங்கத்துள் கிடந்து கண்டேன். அப்படின்னா என்னைக்கு? அரியா காலத்துள்ளேன் ஆழ்வார் தெரிவித்தா போலே, எனக்கு அறிவே இல்லாமல் கர்ப்பத்தில் கிடந்த காலத்திலே கூட கருவரங்கத்துள் கிடந்து அந்த கர்ப்ப தசையிலேயும் இருந்து கொண்டு திருவரங்கமேயான் திசை கண்டேன். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆனால் திருவரங்கம்ங்கிறது எங்கே இருக்கிறது? திருவரங்கமேயான் திசை அப்படின்னா திருவரங்கத்தில் எம்பெருமான் எவ்வாறு சயனித்திருக்கிறான் அப்படின்னாக்கா, சம்சாரி சேத்தனர்களை எல்லாரையும் கரை சேர்க்கணும்ங்கிறதுக்காக சயனித்திருக்கிற எம்பெருமான். இவெல்லாம் நம்மளை விளக்காமல் இவன் ஒரு எம்பெருமான்ங்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கிறார்களே, நம்மளை பார்த்து முகங்காட்ட மாட்டேன் அப்படின்னு போகாமல் நம்மிடத்தில் ஒரு அத்வேஷத்தோட ஆபிமுக்கியத்தோடு வந்து சேர்கிறார்களே, அதுக்காகவே நம்ம தயவு பண்ணி இவர்களுக்காக படுத்துக்கணும், இவர்களை ரட்சிக்கிறதுக்காக வந்து படுத்துக்கணும்னு திருவரங்கம் பெரிய கோயிலில் வந்து பள்ளி கொண்டிருக்கிறானே எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவரங்கமேயான் திசை கண்டேன். திசை அப்படின்னா அந்த எம்பெருமானை மட்டும் இல்லாமல் அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் எல்லாவற்றையும் அவன் பெருமைகள் எல்லாவற்றையும் கண்டு கொண்டேன் என்ன தெரிவிக்கிறார் ஆழ்வார். கருவரங்கத்துள் கிடந்து கண்டேன். கர்ப்பதசையில் எப்படி இவர் காண முடியும் அப்படின்னாக்க, இவர் கண்டேன்னு எதை சொல்கிறார்? எம்பெருமான் என்னை கண்டான், என்னை கட்டாட்சித்தான், அதை கண்டு கொண்டேன்னு தெரிவிக்கிறார். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹா சாத்விகஸ்தது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு ஒரு பிரமாணம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடியது. அதாவது என்ன இதில் தெரிவிக்கப்படுறதுன்னா, ஜாயமானம் ஹி புருஷம், பிறந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு புருஷனை மதுசூதனஹா பஷ்யேத், எம் பஷ்யேத் மதுசூதனஹா, அப்படிப்பட்ட எவனொருத்தனை எம்பெருமான் பார்க்கிறானோ. நம்ம எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். அதுதானே ருத்ரனுக்கும் இவ்வாழ்வாருக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் தானே தெரிஞ்சினதாக நினைச்சின்றார். இவர் எம்பெருமானாலேயே காட்ட கண்டு கொண்டவராச்சே. அதனாலே இவ்வாழ்வார் மதுசூதனனால் பார்க்கப்பட்டவர். அவர் தான் சாத்விகா சத்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. அப்படி யார் ஒருத்தனை பிறக்கிற சமயத்தில் எம்பெருமான் கட்டாட்சிக்கிறானோ அவன்தான் சத்வகுணமுடையவன் என்று அறியத்தக்கவன். மேலும் சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவன்தான் மற்றொரு பலத்தை பற்றி இல்லாமல் மோட்சம்னு ஒரு பலன் இருக்கிறது, அதை எப்படி போய் அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கிறவன். இப்படி கர்ப்பதசையில் நான் இருந்தபோதே என்னை கட்டாட்சித்தானே அவ்வெம்பெருமான். இவர் எப்போ கர்ப்பதசையில் இருந்தார்? இவர் தான் அயோனிஜராச்சே பொய்கை ஆழ்வார். அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தில் நம்ம ஆழ்வார் இவர் தம்ம சம்சாரியாக கருதி இருந்து எத்தனையோ பிறவிகள் சிரமப்பட்டு பிறந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏதாவது ஒரு பிறவியிலே அவ்வெம்பெருமான் இவரை கட்டாட்சித்திருப்பன் இல்லையா? அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. இப்படி திருவரங்கமேயான் திசை கண்டேன், அந்த திக்கில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்துட்டேன், திருவரங்கம் முழுக்க பார்த்துட்டேன். திருவரங்கமே திருத்தீய விபூத்தின்னு தெரிவிக்கிறார்களே நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த விபூத்தி ஐஸ்வர்யத்தை நன்னாக பார்த்துட்டேன் என் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பார்த்ததோடு நிற்கலை, கை தொழுதேன். அதை வெறுமை பார்த்துட்டு மட்டும் போயிடலை, கைகூப்புதலாகிற கைங்கரியத்திலேயும் அன்வைத்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, இதெல்லாம் கர்ப்பத்தில் இருந்தபோது பண்ணீர், வெளியில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மறந்து போயிட்டீரா அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், நான் எங்க மறந்து போனேன், ஒன்றும் மறந்தறியேன், எதையும் ஒரு காலத்திலேயே நான் மறந்து போகவே இல்லை. இதெல்லாம் இது ஒரு பெருமையா ஆழ்வாருக்கு? இது ஒரு பெருமையான்னு கேட்டால், இது என்னால் வந்த பெருமை கிடையாது, அவனாலே வந்த பெருமைன்னு தெரிவிக்கிறார். ஓதநீர் வண்ணனை என் பெருமை கிடையாது, அவனுடைய வடிவழகானது என்னை மறக்கும்படியாகவா செய்யும். எவ்வளவு சிரமம் தெரியுமோ இதை மறந்து போகிறதுங்கிறதெல்லாம் மறக்கவே முடியாத விஷயம் நம்பெருமாளுடைய சேவை, பெரிய பெருமாளுடைய சேவை. அத்தை சேவித்து விட்டோமே ஆனால் அவ்வெம்பெருமானுடைய வடிவழக சேவிச்சுட்டா மறுக்கவே முடியாதபடி எல்லாரையும் இழுத்து கொள்ளும்படியான ஒரு கடல் வண்ண நூல்யோ எம்பெருமான். அப்படிப்பட்ட வருவாரையெல்லாம் அகல ஒண்ணாதபடி தன் பக்கம் இழுத்து கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மை அத்த உடையவன் ஓதநீர் வண்ணன் என்று சொல்லும்படியான திருவரங்கன். அவன் எப்படி மறந்து போக முடியும்? நான் இன்று மறப்பனோ, கர்ப்பதசையில் இருந்தபோதே மறந்து போகலை. ஏன்னா அப்போ ஞானமே கிடையாது. கர்ப்பத்தில் இருக்கும்போது யாருக்கு ஒருத்தருக்கும் ஞானம் இருக்காதோ இல்லையோ. அப்படிப்பட்ட மறக்கிறதுக்கு காரணமான கர்ப்பத்தில் இருந்தபோதே மறக்காத நான் இன்று மறப்பனோ, இன்னைக்கு நினைக்கைக்கு காரணமாக இருக்கிறதே எனக்கு ஒரு ஞானம்னு ஒன்று இருக்கிறதே, ஞானம்னு எம்பெருமான் கொடுத்துருக்கிறானே, அப்படிப்பட்ட ஞானம் வந்த பிற்பாடு நான் எப்படி மறந்து போவேன்? இப்போ உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு என்னை எப்படி என்னால் எப்படி மறந்து போக முடியும்? ஏழைகாள் நம்மளெல்லாம் தான் கூப்பிடுறார், ஏழைகாள். அப்படி ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும்ன்ட்டு அது பின்னாடி போயிட்டு இருக்கோமே, பகவத் விஷயம்ங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்ங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாது போயிட்டு இருக்கோமே நம்ம போல்வார். ஆனால் ஆழ்வாரோ திருவரங்கமேயான் திசை மறப்பனோன்னு கேட்குறார். எம்பெருமானை போய் நான் மறக்க முடியுமா? ஏன்னா இவர் ஏதோ சிரமப்படுற பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லலை, பரமபதநாதனை போய் மறந்து போவேனான்னு கேட்கல, இங்கே இருக்கிற திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை போய் மறந்து போவேனா அப்படின்னு கேட்குறார். இப்படி எம்பெருமான் காட்ட கண்டு கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறதுனாலே இது ருத்ரனை மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சத்துவகுணம் தலையெடுத்திருக்கிற போது திருவரங்கந்தான் பரமாத்மா அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரே, ஆனால் மற்றும் ரஜஸ்தமோ குணங்கள்லாம் ஏறிட்டு கொண்டு இருக்கிற காலத்திலே அவன்தான் பரமாத்மாங்கிறத மறந்து போயிடுவர். அதனாலே இப்படி ஏதோ சத்வகுணம் தலையெடுத்திருக்கிற காலத்தில் ருத்ரன் உபதேசித்தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்கோ, ஏன்னா அவன் முழுவதுமாக உணர்ந்தவன் கிடையாது. ஆனால் நானோ எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே அவ்வெம்பெருமானை அறிந்து கொண்டவன் என்கிற விஷயத்தை ஆழ்வார் இந்த ஆறாவது பாசுரத்தாலே அருள் செய்திருக்கிறார். இப்படி எல்லாருக்கும் சுலபமாக எம்பெருமான் ஆசிரியக்கிறதுக்கு ஹேத்துவாக திருவரங்கத்தில் வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறானே. இதை திருமாலையினுடைய வியாக்கியானத்தில் பல இடங்களில் பார்க்கலாம் இந்த வார்த்தையை. திருவரங்கத்தில் எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா யாராவது தன்னை வந்து பார்க்க மாட்டார்களா, தன்னை வந்து சேவிக்க மாட்டார்களா? இந்த சம்சாரி எவனையாவது இங்கேருந்து மேல வீடான திருநாட்டுக்கு அனுப்பிச்சிவிட முடியாதா, அவனை கரை சேர்த்துட முடியாதாங்கிற ஒரு பாரிப்போட பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக காண்பித்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட பரமாத்மா அந்த திருவரங்கனையே பரமாத்மா அப்படின்னு இப்போ பொய்கை ஆழ்வார் காண்பித்து கொடுத்துருக்கிறார். இவ்வளவு சுலபமாக ஒரு பரமாத்மா நம்ம கூடவே இருக்கிற காலத்திலே உலகத்தில் இருக்கிறவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த எம்பெருமானை விட்டுட்டு இருக்கிற தேவதைகளுடைய காலெல்லாம் போய் விழுந்துருக்கிறார்கள். இந்த கிழமைக்கு இந்த தேவதை, இந்த பலன் வாங்கிக்கிறதுக்கு இந்த தேவதை அப்படின்னு ஏதேதோ தேவதைகள் காலெல்லாம் விழுந்துருக்கிறார்கள். இதுலேயும் சம்சாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. ஆழ்வார் இடத்துல போனார்கள், இங்கே திருவரங்கத்தில் இருக்கிறான் பரமாத்மான்னு காண்பித்தீரே, நான் கர்ப்பத்திலிருந்து சேவிச்சேன் அப்படின்லாம் சொல்கிறீரே, அப்புறம் ஏன் சுவாமி இந்த உலகத்தில் இருக்கிற சம்சாரிகள்லாம் ஏதேதோ தேவதைகள்லாம் போய் சேவிச்சுட்டுருக்கா அப்படின்னு கேட்டார்கள். அப்போது ஆழ்வார் அதற்கு அடுத்த பாசுரத்தில் அவர்களுக்கு விடை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு ஏதேதோ ஒரு அல்ப பலன்களை கொடுத்து தன்னை அடையாமல் இருக்கிறதுக்காக எம்பெருமான் ஏற்படுத்தின மயக்குகள் இவை. அப்போ பெருமாள் கூட இப்படிலாம் நினைக்கிறாரா சுவாமி, தன்னை ஒரு சில பேர் அடையவே கூடாதுன்னு நினைக்கிறாரா அப்படின்னா, அவர்களுக்கு எம்பெருமான் இடத்துல உண்மையான அன்பு கிடையாது. ஏதோ இதர தேவதைகளை போல இவனும் ஒரு தேவதை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார்கள். நம்ம ஏதோ ஒன்று கேட்டோம்னாக்க கொடுத்து விட்டுடுவான், அதை வாங்கிட்டக்கப்புறம் இவர்களும் எம்பெருமானை மறந்து விடுவார்கள். அப்போ உண்மையான அந்த பக்தி அவர்களிடத்தில் இல்லைங்கும் போது கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கார் பெருமாள். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஏழாவது பாசுரத்தாலே, திசையும் திசையொரு தெய்வமும் தெய்வ திசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோதவண்ணன் படைத்த மயக்கு. ஏன்னா ஆச்சரியமாக எடுக்கிறார், ஏன் இப்படி சம்சாரிகள்லாம் இதர தேவதைகளை போய் சேவிக்கிறார்கள்? பரமாத்மான்னு ஒருத்தன் திருவரங்கத்தில் சயனித்து கொண்டான், அவனை விட்டுட்டு ஏன் இதர தேவதைகளை பத்துறார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறார், திசையும் திசையுரு தெய்வமும் தெய்வ திசையும் கருமங்கள் எல்லாம் காரோதவண்ணன் படைத்த மயக்கு. இப்போ பாருங்கள், போன பாசுரத்திலையும் ஓத நீர் வண்ணன் அப்படின்னு எடுத்தார், இந்த பாசுரத்திலையும் காரோதவண்ணன் அப்படின்னு எடுக்கிறார். திசை அப்படின்னு சொல்கிறதுனாலே நாலு திசையிலும் பறந்திருக்கும்படியான பூமியை சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த பூமியும் திசையுரு தெய்வமும் அந்த திசைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது நம்ம பாரத தேசத்துக்கு தெய்வத்துக்கு பஞ்சமான, அதனால் இத்தனை தெய்வங்களும் தெய்வத்திசையும் கர்மங்கள் எல்லாம் அந்த தெய்வங்களிடத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய சில கர்மங்கள், பிரம்மானா சிருஷ்டி பண்ணக்கூடியவர், சிவன் சம்ஹாரகர்த்தா இப்படிலாம் சொல்கிறோமே, இந்த தொழில்கள் இதெல்லாம் யார் என்ன பண்ணது, எம்பெருமான் எப்படி இதை பண்ணியிருக்கிறான்னா, காரோதவண்ணன் படைத்த மயக்கு, எம்பெருமான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு விதமான மயக்கு இது. மயக்குன மாயை. ஏன் இதை எம்பெருமான் பண்ண வேணும்? எல்லாருமே தன்னை ஆசிரிக்கும்படியாக பண்ணிட வேண்டாமோ, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட வேண்டாமோ இப்படின்லாம் கேட்டோமே. ஆனால் எம்பெருமான் தன்னிடத்தில் அன்பில்லாதவர்கள் தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் அகன்று இருக்கணும்ங்கிறதுக்காக பண்ணி வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் தான் இதெல்லாம். கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எதுக்கு லீலா விபூத்தின்னு ஒன்று எதுக்கு எம்பெருமானுக்கு? இந்த லீலா விபூத்திங்கிறதே எம்பெருமானுடைய லீலோபகரணம் இல்லையா, லீலைக்கு உபகரணமாக இருக்கிற இடம் இல்லையா? இப்போ இங்கே யாருமே இருக்க மாட்டார்கள். லீலா விபூதியில் யாருமே இல்லைன்னா சாஸ்திர மரியாதை குலைந்து போகும். சாஸ்திர மரியாதை குலைந்து போகணும்னு அர்த்தம், பாபம் பண்ணினவன், கர்ம சம்பந்தம் இருக்கிறவன் இந்த லீலா விபூதியில் எம்பெருமான் வைக்கிறான் இல்லையா, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு அந்த கர்ம சம்பந்தம் என்னத்துக்காகிறது, அப்படி கர்ம சம்பந்தம் இருக்கிறவன் இந்த லீலா விபூதியில் இருந்து கொண்டு அதுக்கேற்ற பலன்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த சாஸ்திரம் என்னாகிறது, அதுவும் எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டிருக்கிற விஷயம் தானே, சாசனாது சாஸ்திரம் இல்லையா, அப்போ அதையும் பார்த்து எம்பெருமான் செயல்பட வேணுமே. அப்படி இருக்கிறதுனாலே இதையே தான் நம்மாழ்வாரும் தெரிவித்தார் திருவாய்மொழியில், போத்திமத்தோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இன்னே தேத்தி வைத்தது எல்லீரும் வீடு வைத்தால் உலகில்லை என்னே. லீலா விபூதியே இருக்காது, லீலா விபூதியில் யாரும் இருக்க மாட்டா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திர மரியாதைகளும் இல்லாது போயிடும் அப்படிங்கிறதாலே இதெல்லாம் எம்பெருமானாலே ஏற்படுத்தப்பட்ட மயக்கு பொருள்கள். அப்போ எதெல்லாம் மயக்கு, திசையும் மயக்கு, திசையொரு தெய்வமும் மயக்கு, தெய்வ திசையின் கருமங்கள் எல்லாம் மயக்கு, திசையும் மயக்கு. திசைனா என்னன்னு பார்த்தோம், நாலு திசையிலும் பறந்திருக்கிற பூமின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த உலகத்தை படைத்த எம்பெருமான் அதை படைத்த தன்னை மறைத்து கொண்டானே, அதனால இந்த உலகத்தில் இருக்கிறவள்லாம் என்ன நினைச்சுட்டா, இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனே கிடையாது, ஜகத்து அனீஸ்வரம்னுட்டார்கள் சில பேர், இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரனே கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணார்கள், இல்லை இன்னென்ன தேவதைகள்லாம் இருக்கார்கள், இவாள்லாம் அந்த ஈஸ்வர ஸ்தானத்தில் இருக்கலாமோ, இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரன் இவர் தான், இப்போ இவோ இப்போ பிரம்மா தான் படைச்சிருக்காரா இந்த உலகத்தையே, அதனால் அவர் தான் ஈஸ்வரன்னு சில பேர் இருக்கிறார்கள். அவர் படைச்சதை நொடிப்பொழுதில் ஒருத்தர் அழிச்சுடுறார், ருத்ரன் அவர் தான் ஈஸ்வரன், இல்லை ருத்ரனுடைய மனைவி, இல்லை ருத்ரனுடைய மகன், இப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தரை பல பேரை ஈஸ்வரர்களாக சொல்கிறார்கள். ஒருத்தர் அனீஸ்வரன் சொல்கிறான், உலகம் ஜெகத் அனீஸ்வரம்ங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் அநேகேஸ்வரம்னு சொல்கிறான், இன்னொருத்தன் ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் எங்கே போய் முடியறது, நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி ஜகத்து இதை படைச்சிட்டு தன்னை எம்பெருமான் மறைச்சுண்டதுனாலே இப்படி எல்லாரும் மயங்குறார்கள், ஈஸ்வரனே இல்லைங்கிறதும் இவன் தான் ஈஸ்வரன், அதுலேயும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுக்கிறது, இப்படி நிறைய பேர் மயங்குகிறார்கள். அப்போ திசையும் மயக்கு, அடுத்து திசையொரு தெய்வமும் மயக்கு, அந்தந்த திசைகளில் வாழக்கூடிய பல தெய்வங்களை எம்பெருமான் படைத்திருக்கிறான், அந்த தெய்வங்களுக்கு சில சக்தியை கொடுத்துருக்கிறான். இப்போ நம்ம ஏதேதோ சில தேவதைகளை போய் அவர்கள இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பலனை வாங்கிட்டாலும் அதெல்லாம் யார் கொடுக்கறதுனா எம்பெருமான் கொடுக்கறது தான். அவர்களுக்கு அந்த பலப்பிரதான சக்தி, யாரோ ஒருத்தன் அந்த தேவதை காலை பிடிக்கிறான்னா அவனுக்கு அந்த அவன் வேண்டினத்தை கொடுக்கற சக்தி யார் கொடுத்தது, எம்பெருமான் கொடுத்தது தானே. அப்போ அதையும் கொடுத்து அந்த சக்தியை பார்த்து இவனுக்கு உடனே என்ன தோன்றிவிடும், ஓ இதுதான் பரதேவதை அப்படின்னு தோன்றிவிடும். அப்போ திசையொரு தெய்வமும் மயக்கு, அடுத்து தெய்வ திசையும் கர்மங்கள் எல்லாம் மயக்கு, அந்தந்த தெய்வங்களிடத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய செயல்கள், இப்போ பிரம்மா படைக்கிறார் அதனால் இவர் தான் ஒருவேளை பரமாத்மாவோ, இல்லை ருத்ரன் அழிக்கிறார் அதனால் இவர் தான் பரமாத்மாவோ, இன்னும் என்ன தேவதைகள்லாம் இருக்கோ, அந்தந்த தேவதைகளுக்குன்னு சில சில சரித்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, புராண கதைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து இவா தான் பரமாத்மா, அவா என்னது பண்ணிட்டார்கள், இப்படியாக தன்னை அடிபணிந்த யாரோ ஒருத்தனை காப்பாற்றினார்கள் அதனால் இவா தான் பரமாத்மா அப்படின்னு அந்த தெய்வத்தி செய்யும் கர்மங்கள் எல்லாம் மயக்கு. இதெல்லாமுமே மயக்காக இருக்கிறதே, இதெல்லாமே எம்பெருமான் செய்து வைத்த மயக்கு தான். அந்தந்த தேவதைகளை பரம்பொருளாக சொன்னது, அதை சொல்லக்கூடிய ஆகமங்கள் புராணங்கள் மற்றும் அந்தந்த தேவதைகளுக்குன்னு இருக்கிற கோயில், அந்த தேவதை தான் பரதெய்வம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியாள், இப்படியெல்லாம் எல்லாரையும் எம்பெருமான் படைத்து வைத்திருக்கிறானே, இதெல்லாம் எம்பெருமான் இத்தனை பேரையும் மயக்குவதற்காக செய்தது. அதனால தான் அந்த எம்பெருமான் மாயவன், ஆச்சரிய பூதன், ஆச்சரியமான செயல்களை பண்ணக்கூடியவன். இவ்வளவு மயக்குகளை படைத்ததுக்கப்புறம் யார் அந்த எம்பெருமானை போயிட்டு ஆசிரியிக்க போகிறார்கள், இவ்வளோ மயக்கு இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம எம்பெருமானை போய் ஆசிரியிக்கிறோம். அப்போ இதையெல்லாம் தாண்டி எம்பெருமானை போய் அடையிறதுக்கு, மோட்சத்தை போய் அடையிறதுக்கு நாராயணன் தான் பரமாத்மான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு. யாருக்கு அந்த வழி இருக்குன்னா, யாரோ சில பாக்கியவான்கள் அவர்களுக்கு தான் அந்த வழி இருக்கிறது அப்படின்னு பின்னாடிகளில் தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார், இவ்வளவு மயக்கையும் பண்ணி வைத்தவன் யார் அப்படின்னு காட்டுறதுனால தெரிவிக்கிறார். அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன். அசைவில் சீர் கண்ணன், அசைவில் சீர் அப்படின்னா எம்பெருமானுக்கு எந்த விகாரமும் கிடையாது இல்லையா, என்னென்ன விகாரங்கள்லாம் கிடையாது, அபக்ஷய விகாராபியாம் பரிணாமர்த்தி ஜென்மபிஹி வர்ஜிதா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. எம்பெருமானுக்கு பிறவிங்கிறதே கிடையாது, பிறப்பிலி எம்பெருமான், மேலும் அவனுக்கு குறைவு கிடையாது, அழிவு மாறுதல் எதுவுமே கிடையாது இல்லையா எம்பெருமானுக்கு, அவன் தானே பரமபுருஷன் ஆச்சே, எந்த விகாரமும் இல்லாதவன் இல்லையா. அப்படிப்பட்ட எம்பெருமான் மற்ற தெய்வங்களைப் போலே பிறப்பத்தவனாக இருக்கிறான். இதை தான் எல்லா பிரமாணங்களும், வேதங்கள், இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள் எல்லாம் இதையே தான் சொல்றது. இப்படி இருக்கிறதுனால அசைவில் சீர்கண்ணன், அசைவில்லாத சீர்மய உடையவன், விகாரமில்லாது இருக்கக்கூடியவன், அதனாலே இவன்தான் பரமாத்மா. கண்ணன் இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இப்பதான் பிறப்பிலின்னு சொன்னேன் இல்லையா, அப்படி இருந்தாலும் எல்லாரும் பஞ்சலட்சம் குடியில் இருக்கக்கூடிய பெண்கள், திருவாய்ப்பாடியில் இருக்கிற பஞ்சலட்சம் குடி பெண்களும் கட்டவும் அடிக்கவும் ஆம்படியான கண்ணனாக வந்து பிறந்தானே. அப்படி கண்ணனாக பிறந்து எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டாக்க, பாரிஜாத்து விருத்தாந்தம் கோவர்த்தன விருத்தாந்தங்கள்லாம் இந்திரனை காட்டிலும் மேம்பட்டவன், ஏன்னா அவனையும் தெய்வம்னு நினைச்சுக்கிறவா இருந்தாளே, ஆக இந்திரனை காட்டிலும் மேம்பட்டவன் அந்த விருத்தாந்தங்களை காண்பித்தான். பாணாசுர யுத்தம் முதலான விடங்களில் நான் ருத்ரனை காட்டிலும் மேலானவன் காண்பித்தான். பிரம்மா தம்முடைய தோழர்கள் கண்ணனுடைய அந்த தன்னேர் ஆயிரம் பிள்ளைகள்னு சொல்லும்படியான தோழர்களையும் பசுக்களையும் ஆக ஆயர்கள் எல்லாரையும் மறைத்தபோது இவர்கள் எல்லாருமாக தானே இருந்து வாழ்ந்து காண்பித்தானே ஒரு வருடம். இதையெல்லாம் செய்ததினாலே பிரம்மாவை காட்டிலும் நான் உயர்ந்தவன் அப்படின்னு காண்பித்தான். இதெல்லாமே பார்த்தேள்னாக்க கிருஷ்ணாவதாரத்திலே ஓரொரு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் காண்பித்தது. பிரம்மாவை காட்டிலும் மேம்பட்டவன்கிறதுக்கு ஒரு விருத்தாந்தம், ருத்ரனை காட்டிலும் மேம்பட்டவன்கிறதுக்கு ஒரு விருத்தாந்தம், அடுத்தது இந்திரனை காட்டிலும் மேம்பட்டவன்கிறதுக்கு மற்றொரு விருத்தாந்தம் என்று இப்படி கண்ணனாக எம்பெருமான் காண்பித்தான். அடுத்து நெடுமால், நெடுமால் நெடியோன்னாரே பெரிய எம்பெருமான் திருவிக்கிரமன் இல்லையா, இவா ஒருத்தருக்கு எதுக்கு நான் ஒரு ஒரு விருத்தாந்தத்தில் இவாளுக்கெல்லாம் காண்பிக்கணும், நான் தான் பரமாத்மான்னு மூணு பேரையும் ஒரே சமயத்தில் காண்பிச்சிட்டா, எல்லாருக்கும் மேலே நான் தான்ங்கிறத ஒரே சமயத்தில் காண்பிச்சிட்டா, அப்படி பண்ணதுதான் திருவிக்ரமாவதாரம். திருவிக்ரமாவதாரத்திலே இந்த இந்திரன் அவன் செய்த அவனுக்குன்னு செய்ய வேண்டியது, அவனுக்கு அவனுடைய லோகங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னை தாழ அவனுக்கு தம்பியாக வந்து பிறந்தானே எம்பெருமான். ஆனால் அப்படி பிறந்தாலும் திருவிக்ரமனாக வளர்ந்து எல்லா உலகங்களையும் சுவாதீனப்படுத்தி கொண்டு சர்வாதிகனாக நின்னானே, அப்படி நிற்கிற போது என்னாச்சு, ஏக பிராசீசரத்பாதம் ஏக பிராசிக்ஷன்முதா அபரோப்யதரன்மூர்த்னா கோதிகஸ்தேஷு கண்யதாம் என்ன வெம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை உயரே தூக்கினான். பிரம்மா அதுக்கு திருமஞ்சனம் பண்ணினான், அந்த திருவடிகளுக்கு பாதபூஜை பண்ணினான். அதிலிருந்து வழிந்த அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ருத்ரன் தன் சடையிலே தாங்கிக் கொண்டான். தான் சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முகமணி கொண்டு இழிபுணல் கங்கைன்னு அருள் செய்தார் பெரியாழ்வார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒருத்தன் தலையில சுவீகரிக்கிறான், அந்த ஸ்ரீபாதத்துக்கு திருவாராதனம் பண்றான் ஒருத்தன், அந்த பாதத்தை உடையவன் ஒருத்தன், இதில் யார் பரமாத்மான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கிறது அந்த ஸ்லோகம் கோதிகத்தேஷு கண்யதாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இப்படி திருவிக்ரமாவதாரத்தில் எல்லா தேவதைகளும் தனக்கு கீழே தான், நான் தான் சர்வாதிகன் அப்படின்னு எம்பெருமான் காண்பித்து கொடுத்துருக்கிறான் இல்லையா. ஆக நெடுமால் எல்லாரை காட்டிலும் மிகப்பெரியவன் காண்பித்தானே. அடுத்து கடல் கடைந்த காரோத வண்ணன், கடல் கடைந்த இப்படி மிகப்பெரியவனாக இருந்தாலும் தன்னுடைய அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னை சரணமாக பற்றின தேவர்களுக்காக உடம்பு நோவ ஆயிரம் தோளால் அலகடல் கடைந்தான்னு சொல்லும்படியான பல பல சேஷ்டிதங்களை எம்பெருமான் பண்ணியிருக்கிறானே. இப்படிப்பட்ட சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணி தேவாதி தேவன் தானேன்னு காண்பித்தான். இப்படிப்பட்ட பரத்துவம் எல்லாம் இருந்தாலும் ஒரு கால் அவன் நம்மளை ரட்சிக்காம அழிக்கிறானே வச்சுப்போமே, அப்படி அவன் நம்ம அழித்தாலும் நம்மாலே விட முடியாதபடியான அவனுடைய வடிவழக உடையவன் காரோத வண்ணன், அப்படியே நீலக்கடல் மாதிரி கருத்து குளிர்ந்த வடிவழகு. ஒரு கடல் இடத்துல போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னாக்க நம்முடைய சிரமங்கள்லாம் தீர்ந்து போயிட்டது, அதை பார்த்த மாத்திரத்திலே தீர்ந்து போயிட்டது. அது மாதிரி எம்பெருமானுடைய வடிவழகு தானும் அமைந்திருக்கிறது. இவைகள் எல்லாவற்றாலும் தானே பரம்பொருள்னு காண்பிக்கிறானே. ஆனால் இப்படி தானே பரம்பொருள் என்பதனை இத்தனை விஷயங்களால் காண்பித்தாலும் அவன் படைத்த மயக்கு தன்னிடத்திலே ஈடுபடாமல் துவேஷத்தை காட்டுறவர்கள்லாம் அகன்று போகும்படியான மயக்குகளை இவ்வெம்பெருமான் தானே படைத்து வைத்திருக்கிறான். இதைத்தனை கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கிறார், தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு, எம்பெருமானாகிற என்னால நிரூபிக்கப்பட்டதாய் இந்த முக்குணங்களோடு கூடினதான என்னுடைய மாயை அதை யாராலையும் அவ்வளவு சுலபமா தாண்ட முடியாது, யாரால தாண்ட முடியும் அப்படின்னு கேட்டா, என்னையே யார் சரணமாக பத்துறார்களோ அவர்கள் தாண்டிடுவார்கள் அப்படின்னு கண்ணன் தானே தெரிவித்திருக்கிறானே. இப்படி எம்பெருமான் தன்னிடத்துல அன்புடையவர்கள் தன் அருகில வரும்படியாகவும் அது இல்லாதவர்களை சத்தே விலக வைக்கிறதுக்காகவும் தான் இதர தேவதைகள் என்ன இந்த உலகம் என்ன அவர்களுடைய மதங்கள் மொத்தம் உண்டான பிரமாணங்கள் இது எல்லாத்தையும் படைச்சது எம்பெருமானுடைய மயக்கு அப்படின்னு தெரிவித்தார். இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் பொய்யாழ்வார் அருள் செய்தார். இப்படி தன்னை அடையாதவர்களைத்தான் எம்பெருமான் மயங்கும்படியாக பண்றான். அப்ப தன்னை அடைந்தவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. அப்ப ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் என்ன பண்றான்னா சத்திய சங்கல்பன் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். இந்த சத்திய சங்கல்பனாகிற தன்னுடைய நிலையவே குலைத்து கொண்டு அடியார்களுக்கு பட்சபாதியாக ஆகிவிடுகிறான், அடியார்கள் பட்சத்துல வந்து தலை சாய்ச்சிக்கிறார் பெருமாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய எட்டாவது பாசுரத்தார், மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்தியங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்க மருள் தேராழியால் மறைத்தது என் நீ திருமாலே போராழி கையால் பொருது என ஆச்சரியமாக எடுத்துரைக்கிறார். ஏன்னா எம்பெருமான் எப்படி ஆசிரித பக்ஷபாதியாக ஆகிறான்ங்கிறத கிருஷ்ணாவதாரத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். மயங்க வலம்புரி வாய் வைத்து அப்படின்னா இந்த அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக்கொண்டு இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினானே எம்பெருமான். அப்படிப்பட்ட அர்ஜுனனுடைய அம்புக்கு எதிராளிகள்லாம் அந்த எதிரிகள்லாம் அசைவே கொடுக்க மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எம்பெருமான் என்ன பண்ணுவான், தன் திருவாயில அந்த பாஞ்சஜன்யமாகிற சங்கத்தை எடுத்து ஊத ஆரம்பிப்பான். அதை எடுத்து ஊதின உடனே எதிரில் இருக்கக்கூடிய பீஷ்மர் முதலானவர்கள்லாம் அந்த சங்கநாதத்தை கேட்டு அப்படியே மயங்கிடுவார்கள். ஏன்னா அவள்லாம் ஆசிரியர்கள், எம்பெருமான் திருவடிகளை பத்தினவர்கள், ஏதோ கடனேன்னு எதிரில் நிற்கிறவர்கள். ஆனால் துரியோதனாதிகள்லாம் பயந்து விடுவார்கள். கண்ணன் சங்கத்தை எடுத்து ஊதிட்டார், என்னமோ நடக்கும்போதுன்னு பயந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒலியானது சகோஷோ தாரதராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு கீதையில பிரதம அத்தியாயத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கநாதமானது கௌரவர்கள் ஹிருதயத்தையே பிளந்தெடுத்து அப்படின்லாம். அப்படி மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்தியங்கும் ஏகதிரோன் தன்னை முயங்க மருள் தேராழியால் மறைத்ததென். இவ்விடத்துல பெருமாளை நோக்கி கேள்வி கேட்கிறார் ஆழ்வார், ஏன் எம்பெருமானை இதை பண்ணேன்னு கேட்கிறார். ஏன் நான் பண்ணா என்னன்னு எம்பெருமான் கேட்டான். அப்படி கிடையாது, யுத்த காலத்துல நீ ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணினியே, அதை பண்ணிட்டு இப்ப சங்கத்தை எடுத்து ஊதறியே, பாஞ்ச சஞ்சயம் என்ன பஞ்சாயுதங்கள்ல ஒண்ணு தானே, அதை மட்டும் நீ எடுத்து எப்படி ஊதிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு எம்பெருமான் பதில் சொல்றான், நான் வந்து அதை என்னுடைய உகப்புக்கு போக்கு விடாதான் எடுத்து ஊதினேன். அதுக்கு இந்த பீஷ்மாதிகள் மயங்கினார்கள், துரியோதனாதிகள்லாம் பயப்பட்டார்கள், அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எம்பெருமான் சாதாரணமா சொல்லிட்டான். இந்த எம்பெருமான் சொல்லவும் அடுத்தவர் கேட்கிறார், மயங்க வலம்புரி வாய் வைத்து சரி உன்னுடைய உகப்புக்காக ஊதினேன், அடுத்து வானத்தியங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்க அமருள் தேராழியால் மறைத்ததென். நீ சங்க மட்டுமா எடுத்து ஊதின, ஏன் சக்கரத்தை எடுக்கலையோ? வானத்தியங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்க அமருள் தேராழியால் மறைத்ததும் போராழி கையால் பொறுததும் சக்கரத்தை வச்சுட்டு தானே பண்ண எம்பிரானே. வானத்தியங்கும் எரிகதிரோன், இந்த சூரியன் ஏதோ பூமிக்கு வந்தபோது இதை நீ பண்ணல, தன்னுடைய ஆழி கொண்டு இரவி மறைத்தவன் இல்லையா எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தை பூமிக்கு சூரியன் வந்தப்ப பண்ணியானா? அப்படி கிடையாது, வானத்துல இருந்தப்பவே அந்த சூரியனை மறைச்சியே எம்பெருமானே. இயங்கும், அப்படியே ஆகாசத்துல நிலையா நிக்கிறான சூரியன் கேட்டா, அவனும் கிழக்கையும் மேற்கையும் சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனை எம்பெருமான் மறைத்தானே. எரிகதிரோன் தன்னை அப்படியே அந்த சூரியனுடைய கிரணங்களோடு சேர்த்து மறைத்தானாம் திருவாழி ஆழ்வான். நான் இப்ப கிரகணம் சொல்றோமே, சூரிய கிரகணம்னுட்டு, என்னதான் கிரகணம் நடந்தாலும் சூரியனுடைய அந்த சூரியனை மறைக்குமே ஒழிய சூரிய கிரணங்களை யாராலையும் மறைக்க முடியாது. ஆனா அந்த சூரிய கிரணங்களோடு சேர்த்து இந்த திருவாழி ஆழ்வான் மறைத்து விட்டான். அப்படி எரிகதிரோன் தன்னை அந்த சூரிய கிரணங்களோடு அந்த சுதர்சன ஆழ்வானை கொண்டு மறைத்தாயே, முயங்க அமருள் தேராழியால் மறைத்தது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மறைச்சு காமிச்சான்னா, யுத்தம் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் சூரியன் அஸ்தமன் ஆயிடுத்துனே நினைக்கும்படியாக மறைச்சிட்டியே, எல்லா பிராணிகளும் அஸ்தமன் ஆயிடுத்து போல் இருக்குன்னு நினைக்கும்படியாக பண்ணிட்டியே, தேராழியால் மறைத்தது. தேராழியால் மறைத்தது எதனால கொண்டு மறைத்தார் அப்படின்னா, பாஞ்சஜன்யத்தை மாதிரி எப்பவாவது ஊதரத்துக்கு பிரயோகப்பட்டுட்டு மற்ற நேரத்துலலாம் கையில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபரணத்தை போல் இல்லாமல் அப்படியே, இது வந்து துஷ்ட நிகிரகத்துக்குன்னே யுத்தம் பண்ணுறதுக்குன்னே இருக்கக்கூடியது இல்லையா அந்த சக்கரம், அதை கொண்டு மறைத்தாயே எம்பெருமானே, இதெல்லாம் நீ எப்படி செய்யலாம், நீ தான் சத்திய சங்கல்பனாச்சே, சத்திய சங்கல்பன்னா நீ செய்த ஒரு வார்த்தை, நீ கொடுத்த ஒரு வார்த்தை அது என்றைக்கும் பட்டு போகாதே, அப்படி இருக்கக்கூடிய நீ ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு அப்படிப்பட்ட ஒரு பிரதிஜையை பண்ணிவிட்டு இப்படிப்பட்ட ஆயுதங்களையெல்லாம் எடுத்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கே அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா எம்பெருமான் தானே சொல்லியிருக்கிறான் திரௌபதியை குறித்து, தௌபதேத் பிருத்திவி சீர்யேத் ஹிமவான் சகலி பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத். திரௌபதியை கூப்பிட்டு எம்பெருமான் சொல்கிறான், கிருஷ்ணே, அவளுக்கு கிருஷ்ணான்னு பேர் திரௌபதிக்கு, அவளை கூப்பிட்டு ஆகாசம் கீழே விழுந்தாலும் விழுந்துடும், தௌபதேத் பிருத்திவி சீர்யேத் பூமி சுக்கு நூறா பிளந்து போகக்கூட கூடும், ஹிமவான் சகலி பவேத் இமயமலை துண்டாக கூட கூடும், சுஷ்ய தோயநிதி அதாவது சமுத்திரமானது வத்தி போகக்கூட கூடும், நமே மோகம் வச்சோபவேத் கிருஷ்ணே, என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் பழுதே போகாது அப்படின்னு தெரிவிக்கிறான் எம்பெருமான். இப்படி தெரிவிக்கக்கூடிய எம்பெருமான் எப்போ சொல்கிறான் இந்த திரௌபதி நடத்திலே அப்படின்னாக்க, யுத்தம் பண்ணுகிற போது பீஷ்மர் சொல்கிறார், என்னுடைய யுத்தம் தடைபடாதிருக்கக்கூடிய பட்சத்தில் ஜகத்தையே அபாண்டவமாக ஆக்கிடுறேன் அப்படின்னு துரியோதனுக்கு பிரதிஜை பண்ணி கொடுக்குறார். துரியோதனுக்கு அவ்வளோ சந்தோஷம், இதை கேட்டுட்டு அழறா திரௌபதி கன்னடத்தில் வந்து, இப்படி ஒரு பிரதிஜை பண்ணிட்டாரே பீஷ்மர், அப்போ நாளைக்கு என்னுடைய பர்த்தாக்கள்லாம் இருக்க மாட்டாளா யுத்தத்தில்னு அழறா. அப்போ கண்ணன் சொல்றார், அவர் வார்த்தையை கவனி, என்ன வார்த்தை சொன்னார் அவர் அப்படின்னா, என்னுடைய யுத்தம் தடைபடாதிருக்கும் பட்சத்தில் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா, யுத்தத்தை தடை பண்ணுவோம் அப்படின்னு அவர் தான் எல்லாத்தையும் இப்படி யோசிப்பறே கண்ணன், அதனால நீ என்ன பண்ணுற என் கூட வா அப்படின்னு இழுத்துன்னு போய் இந்த திரௌபதியை போய் இந்த பீஷ்மர் இருந்த கூடாரத்துக்கு வாசல்ல இவர் உட்காந்துட்டு கண்ணன் தன் தலைமையில தன்னுடைய பீதாம்பரத்தை போட்டுட்டு உட்காந்துக்கிறார். தான் வந்திருக்கிறேன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி உட்காந்துட்டு நீ உள்ள போய் அந்த பீஷ்மரை 5 தடவை விழுந்து சேவி. நீ சேவிக்க சேவிக்க அவர் தீர்க்க சுமங்கலி பவான் உன் ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நாளைக்கு ஜெகத் எப்படி அபாண்டவமாக ஆகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவளை உள்ள அனுப்பினார். இவள் போயிட்டு விழுந்து சேவிக்கிற போது அவர் அம்ப தீட்டின்னு அந்தாண்ட பார்த்துட்டு நிற்கிறார். இந்த திரௌபதி விழுந்து சேவிக்கிற போது தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு அதே மாதிரி அவள் 5 தடவை விழுந்து சேவித்தா 5 தடவை இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இத்தனை தடவை யார் நம்மளை விழுந்து சேவிக்கிறா அப்படின்னு பார்க்கிற போது திரௌபதி, என்னம்மா நீ வந்து இப்படி சேவிக்கிற, நான் இப்படி ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லிட்டேனே, இது நீயா செய்யலை, யார் உனக்கு சொல்லி கொடுத்து செஞ்சேன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவர் வெளியில வந்து பார்க்கிறார். இவர் தலையில பீதாம்பரத்தை போட்டு உட்காந்துட்டு இருக்கார். பெருமான் மயில் பீலி மட்டும் தெரியறது வெளியில. நீ செஞ்ச வேலையா இது, என்னுடைய பிரதிஞையை மாத்திட்டே கண்ணா, நாளைக்கு உன் பிரதிஞையை மாத்துறேன். என்ன பிரதிஞையை மாத்துவீர் நீர், உன்னை நாளைக்கு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார். சரி பார்க்கலாம் அப்படின்னு கண்ணனும் வந்துட்டான். இப்பதான் கண்ணனுக்கு ஒரு விஷயம் தோன்றது, நான் தான் சத்திய சங்கல்பனாச்சே, நான் எப்படி ஆயுதத்தை எடுக்கிறது அப்படின்னு யோசித்து இவன் ஆசிரித பட்சபாதி. சத்திய சங்கல்பனுங்கிறதெல்லாம் அந்த சமயத்துக்கு யாரை கட்டிடுவார், ஆசிரித்த பட்சபாதி ஆயிட்டாருன்னா சத்திய சங்கல்பத்தம்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்காந்துக்கும். இப்ப இவர் சொல்லிட்டாரா இவருக்காக நாளைக்கு ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு அந்த சமயத்திலேயே கண்ணன் பிரதிஜை பண்ணி கொண்டான். அதைத்தான் அடுத்தது எடுக்கிறார். முயங்க அமருள் தேராழியால் மறைத்தது என் நீ திருமாலே போராழி கையால் பொருது. அப்ப இவருக்கு ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ, ஏற்கனவே பாருங்கள் சங்கத்தை எடுத்து ஊதியிருக்கார், தேராழியால் மறைத்திருக்கிறார், இதையெல்லாம் வேற பண்ணியிருக்கிறார். அடுத்து போராழி கையால் பொருது, ஏன்னா எம்பெருமான் கேட்கிறான் ஆழ்வார் இடத்துல, சங்கத்தை எடுத்து ஊதினேன், சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்தேன், யாராவது இதனால பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டா, அப்ப நீ போரிடவே இல்லையா சக்கரத்தை வைத்துக் கொண்டு, போராழி கையால் பொருது, அந்த சுதர்சனத்தை கையில ஏந்தி கொண்டு பீஷ்மரை துரத்தி சண்டை போடணுங்கிறதுக்காக போனிய எம்பெருமானே, ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னு அவர் பிரதிஜை பண்ணாருங்கிறதுக்காக உன்னுடைய சத்திய சங்கல்பத்தை மாத்தி கொண்டு அவருடைய சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அந்த ரதாங்கம்னு சொல்லப்படுகிற சக்கரத்தை எடுத்துக்கொண்டு போனியே, அவர் அடிக்கிறதுக்கோசரம் போனியே, என் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண, உன்னுடைய சத்திய சங்கல்பத்துவத்துக்கு இது ஒரு இழுக்காக ஆகாதா, உன்னுடைய சத்திய சங்கல்பத்துவம்ங்கிற அந்த ஒரு குணத்தையே அலட்சியப்படுத்திட்டு இதையெல்லாம் பண்ணணுமா நீ அப்படின்னு கேட்டா, திருமாலே இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணினாய்னு தெரியுமோ, திருமாலாக இருக்கிறதுனால பண்ணினாய். திருமால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மால்னாலே பேர் அன்புடையவன், திருமால் பெரிய பிராட்டியார் இடத்துல பெரிய மாலுடையவன், மாலுடையவன் பித்து பிடித்தவன், பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்குன்னாரே திருமங்கையாழ்வார். அப்படி அந்த பெரிய பிராட்டியார் இடத்துல பித்தனாக இருக்கிற நீ அவளிடத்திலிருந்து கத்துண்டு வந்துட்ட, என்ன கத்துன்னு வந்தார் இவர் அப்படின்னு கேட்டா, அடியார்களிடத்துல பக்ஷபாத்தியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல பெரிய பிராட்டியார் தான் உனக்கு வாத்தியாரா இருக்கா, அவ சொல்லிக் கொடுக்குறா, அடியார்கள் உன்னிடத்துல வந்து ஆசிரியிக்கிறார்கள்னா நீ அவர்களிடத்திலே தான் அவர்கள் பால் தான் இருக்கணும், அவர்களிடத்துல தான் பக்ஷபாதம் பண்ணணும், உன்னுடைய சத்திய சங்கல்பத்தெல்லாம் அந்த சமயத்துக்கு ஓரமாக வச்சுட்டு ஆசிரித பக்ஷபாதத்தை எடுத்து வச்சுக்கணும், இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா பெரிய பிராட்டி. இது அந்த சத்திய சங்கல்பத்துக்கு சேருமோ அப்படின்னு கேட்டால் சேரும். எப்போ சேரும் அப்படின்னா, எம்பெருமானுடைய சங்கல்பம் எதுவுமே வீணா போகாது அப்படிங்கிறது இது பொதுவான விதி எம்பெருமான் தனக்கு வச்சுக்கிறது. அதே சத்திய சங்கல்பத்தை வச்சுட்டு தான் எப்பாடுபட்டாவது என் அடியார்களை ரட்சிப்பேன்னு ஒரு விசேஷ சங்கல்பம் பண்ணியிருக்கிறான் எம்பெருமான். எப்பாடுபட்டாவதுன்னா என்ன பாடுபடுவார் அவர், தன் சங்கல்பத்தையே மாற்றி நடுவார், அதுதான் அவர் படக்கூடிய பெரிய பாடு. அந்த சங்கல்பத்தையே மாற்றி கொண்டு அடியார்களை ரட்சிப்பேன்னுங்கிற அந்த விசேஷ சங்கல்பத்தோட கூடினவனான எம்பெருமான் தன் சாமானிய சங்கல்பத்தை மாற்றி கொள்றதுனாலே, இப்படி மாத்தின்னு விசேஷ சங்கல்பத்தை கடைபிடிக்கிறதுனாலே, அத்த பரிபாலனம் பண்றதுனாலே எம்பெருமானுடைய இந்த சத்திய சங்கல்பத்துவம்ங்கிற இந்த ஒரு குணம் அது நிரம்பெருமே ஒழிய அதனால சத்திய சங்கல்பம் குறைவுபடாது. ஏன்னா ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னார், ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு பீஷ்மர் சொன்னார். அப்ப அந்த பீஷ்மர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைக்காக தன்னுடைய வார்த்தையை மாத்தி கொண்டவனான எம்பெருமான், அதனால என்ன ஆச்சு அவனுக்கு ஏதாவது இழுக்கு ஏற்பட்டுதா, இவனா சத்திய சங்கல்பம்னு யாராவது சொன்னாடான்னா, எப்பேற்பட்ட ஆசிரித பக்ஷபாதி கண்ணன் தான் சொன்னான். அதனால இது எம்பெருமானுக்கு ஏற்றம் தான். இந்த ஏற்றம் எங்கிருந்து வந்ததுன்னா பெரிய பிராட்டியாருடைய அந்த சம்பந்தத்தினாலே, பெரிய பிராட்டியார் இடத்துல எம்பெருமானுக்கு இருந்த பேர் அன்பினாலே ஏற்பட்டது அப்படிங்கிறது தான். இப்படி எம்பெருமான் ஆசிரித பக்ஷபாதியாக இருக்கிறதுனாலே தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் தாழ விட்டுக் கொள்ளுகிறான், தன்னுடைய சத்திய சங்கல்பத்துவத்தையே அழிய மாறி தன்னுடைய அடிபணிந்தவர்களுக்கு அருள் செய்கிறான் எம்பெருமான் என இந்த முதல் திருவந்தாதியின் 8வது பாசுரத்தாரே பொய்கையாழ்வார் அருள் செய்திருக்கிறார். ஆக இன்னைய தினம் இந்த 3 பாசுரங்களை கொண்டு இப்போதை நற்போதாக நாம் போக்கியிருக்கிறோம். இதில் அடியன் விண்ணப்பம் செய்த விஷயங்களிலே குறைகள் ஏதும் இருக்குமேயானால் பெரியோர்கள் அடியனை திருத்தி பணிகொள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். விஜ்ஞாபனம் யதித மத்திய து மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராஷே அக்ஞோயமாத்ம குணரேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா.